அடுத்து நம்ம இன்னொரு சீக்வன்ஸ் ஓபன் பண்ண போறோம் அந்த பிரதர்ட்ட. அது என்னன்னு சொன்னா, சரி பிரதர், இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசுனதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? என்னது இந்த விஷயம்? என்ன சொன்னால், நம்மளை இறைவன் படைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அப்ப என்ன சொல்லுவார் அவரு? வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கணும் சொன்னா என்ன கேப்ப என்ன சொல்லுவார் பதிலு? இருக்கணும் சொல்லுவார். எல்லாரும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இருக்கணும் சொல்லுவார், அப்படிதானே? ரைட். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? உங்க வாழ்க்கை நோக்கம் என்னன்னு கேட்டா பல பதில் சொல்லுவாங்க மக்கள். அதெல்லாம் கேட்க தேவையில்லை. சிம்பிளான கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே தான் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவாங்க பதிலு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுல ஏன் ஏன் மறுக்க முடியாதுன்னா, மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையங்க. என்ன படத்தை இறைவனை நான் நிறுத்தி கொடுத்தா ஓகே, அதான் அதுல என்ன தப்பு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. இந்த கேள்வியெல்லாம் நம்ம கரெக்டா கேட்கறதா முக்கியம். புரியுதா உங்களுக்கு? உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கை நோக்கமா இருக்க வேண்டும் என்றால் உடன்படுவீர்களா? ஓகே, ஈஸியா சொல்லிடுவாங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? அப்போ இறைவனை திருப்திப்படுத்துவது என்றால் என்ன? சில பேர்ட்ட நம்ம இப்படியும் கேட்கலாம், சில பேர்ட்ட நம்ம சிம்பிளா பேசுறதுக்கு. இப்ப உதாரணமாக, நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டி இருந்தால், எப்படி நம்ம இப்படி ஒரு குறிப்பிட்ட முறையிலே தான் வாழ வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டி இருந்தால், இறைவன் என்ன சொன்னானோ அதுபடி வாழ்ந்து இறை திருப்தியை அடைய முயற்சி செய்வது சரியான வழியா, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இறை திருப்தி அடைவது சரியான வழியா? கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? இப்படிதான் வாழ வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டி இருந்தால், இறைவன் சொன்னபடி வாழ்ந்து இறை திருத்தி எதிர்பார்ப்பது கரெக்டா, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இறை திருத்தி எதிர்பார்ப்பது கரெக்டா? இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க கேளுங்க. என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? இறைவன் சொன்ன பச்சை கேட்கணும். இறைவன் சொன்ன பச்சை கேட்டா இறைவன் வெற்றி தருவான். இறைவன் சொன்ன பச்சை கேட்கலன்னா தோல்வி. சிம்பிள். நம்ம என்னப்பா தம்பி, கரெக்டா? கரெக்டா? ரைட். சொன்ன பச்சை கேட்கன்னு சொன்னோன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம நம்ம எதுவும் சொல்லி தரலாம் அவங்களுக்கு. யதார்த்தமாக இந்த பதில் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன் ஏத்துக்கிறாங்க இந்த பதில? அதான் உண்மை பித்ரா. இப்ப பாருங்க எவ்வளவு பித்ரா வேலை செய்ய பாருங்க. இந்த என்டையர் ஸ்டோரியிலேயே நம்ம முழுக்க அவங்க எதை பயன்படுத்துறோம்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மெசேஜ, அவங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் நம்ம என்ன செய்யறோம்? லேசா வெளியே எடுத்துட்டு வந்து காட்டுறோம், ஞாபகப்படுத்துறோம். காரணம் என்ன? இதெல்லாம் இன்பில்ட் சிஸ்டம் தான். நம்ம ஒண்ணும் பாரம்பரியமா செய்ய தேவையில்லை. அதை லேசா தேவையான கேள்விகளை கேட்கறது மூலமாக அவங்கள்ட்டயே பாருங்க இதுதான் உங்களுடைய உணர்வு அப்படின்னு காட்டுறோம். கரெக்டா? அப்ப ஒத்துக்கிறாங்க. இப்ப இப்ப இறைவன் என்ன சொன்னா அதுபடி வாழ்ந்தா வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அப்ப நம்ம அடுத்து என்ன செய்யறோம்? இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்று அப்ப நமக்கு வழிகாட்டி இருக்கணும் தானே? எப்படி இறைவனை திருப்திப்படுத்துறது எப்படி யார் சொல்லி தரணும் நமக்கு? இறைவன் தானே சொல்லி தரணும். அப்ப அவன் சொல்லி தந்து இருக்கணும்ல. அப்ப இறைவன் வழிகாட்டு தந்திருக்கணும்ல. அப்படி கேட்டாலே சில பேர் என்ன சொல்லுவாங்க? ஆமான்னு சொல்லிடுவாங்க. சிம்பிளா புரியுது உங்களுக்கு? சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவதாக இருந்தால் அடிஷனல் டிஸ்கஷன் இன்ஷா அல்லாஹ். அது எப்படின்னு சொன்னா அங்க பாருங்க. இப்ப வழிகாட்டுதல் சம்பந்தமா, வழிகாட்டுதல் அவசியமா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உதாரணமா சொல்றோம். இந்த இந்த கதைக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு கதை. அது என்னவென்று சொன்னால், உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வதன் உங்கள் வாழ்க்கை நோக்கம் சொல்லிட்டோம். அப்ப ஒரு ஆளை திருப்திப்படுத்தினா எப்படி திருப்திப்படுத்துறது? இப்ப இதுக்கு ஒரு உதாரணம். நம்ம அந்த பிரதரை கேட்கிறோம், தம்பி உங்க பேர் என்ன? அவர் சொல்றாரு குமார்னு. குமார், நீங்க என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு என்ன சொல்லுவாரு? அவன் அவங்க ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்கும், எனக்கு நான்வெஜ் சாப்பாடு பிடிக்கும். உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, எனக்கு மட்டன் பிரியாணி. உங்களை கூப்பிட்டு விருந்து வச்சு உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வைக்கணுமா, இல்ல உனக்கு பிடிச்ச வெஜிடேரியன் பிரியாணி வைக்கணுமா என்று கேள்வி கேட்டா எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தான் வைக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த மாதிரி உதாரணம் சொல்றது நல்லது. ஏன்னு சொன்னா மைண்ட்ல அப்படி பதிஞ்சிடும் அந்த செய்தி. அப்ப என்ன சொல்லுவாங்க? யாரை திருப்திப்படுத்தணுமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணும், அதை மாதிரி செய்தால் தான் அவங்க திருப்தி அடைவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு நீ திருப்தி அடைஞ்சா அடைய முடியுமா? அடைய மாட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்? இறைவன் திருப்திப்படுத்த என்ன செய்யணும்? இறைவன் சொன்ன பத்தி கேட்கணும். கிளியர்? அப்ப எப்படி திருப்திப்படுத்துவதுன்னு யார் சொல்லி தந்திருக்கணும்? இறைவன் தான் சொல்லி தந்திருக்கணும். அப்ப அதை சொல்லி தந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா விளங்குறதுக்காக இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் மனிதனை எப்படா செய்யாரு? இறைவன். மனிதனுக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று உடல் ரீதியான தேவை, இன்னொன்று என்னது? உள்ளம் ரீதியா ஆன்மீக ரீதியான தேவை. இரண்டு விதமான தேவைகள் மனுஷனுக்கு இருக்கு. இந்த தேவைகளை படைத்தது யார்? இறைவன். இப்ப உதாரணமா ஒரு நாய் இருக்குன்னு வைங்க, அல்ல ஒரு மிருகம் இருக்குன்னா அதுக்கு ஆன்மீக ரீதியான தேவை இருக்கா? ஒரு நாய் கவலையோட உட்கார்ந்துருக்கு, என்ன பண்ண இறந்த பிறகு எனக்கு என்ன நடந்து தெரியல அப்படி ஒரு யோசிக்குமா? அது யோசிக்க ஏன்னா அப்படி ஒரு செட்டப் அப்படி ஒரு தேவை எங்க இல்ல, அதுக்கு இல்ல. மனுஷனுக்கு என்ன இருக்குது? இப்படி ஒரு தேவை இருக்குது, நான் எப்படி வாழணும், கரெக்டா வாழ்றா இல்லையா, இறந்த பிறகு என்ன நடக்கும், இப்படி பல மாதிரி தேவை இருக்குது. கரெக்டா இந்த தேவையை கொடுத்தது யார் அவனுக்கு? இறைவன். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா உடல் தேவை எக்ஸாம்பிள் பசி. இந்த பசியை மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? இறைவன். கேள்வி யார் கேட்கிறா? இந்த பசியை மனிதனுக்கு கொடுத்தது யாருங்கிற கேள்வி யார் கேட்கிறா? இப்போ நம்ம கேட்கிற யார்கிட்ட? குமார்கிட்ட. கரெக்டா? இறைவன் கொடுத்தா பதில் யார் சொல்றா? நம்மள்ட குமார். நல்லா கவனிச்சுக்கிறீங்க, யார் எதை சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப அவர் சொல்றாரு இறைவன் கொடுத்தான், ரைட். இப்ப அடுத்து கேட்கிறோம், இந்த பசியை எது தீர்த்து வைக்கும்? உணவு. உணவர் யார் சொல்றா? அவர் பிரதர் சொல்றாரு. கரெக்டா? நம்ம அடுத்து நீங்க கேளுங்க, உணவு நம்ம வீட்டில் இருந்தா வருமா? நம்ம தேடி போகணுமா உணவுக்கு? தேடி போகணும் சார். அதனால தான் டாக்ஸி ஓடிக்கிட்டு பாரு, ஏன்னா நம்ம எப்போ டாக்ஸி கரெக்டாக பேசுறதுனால. சரியா? அப்ப தேடி போக வேண்டும். கிளியர், கிளியரா இது வரைக்கும்? ரைட்டா? முயற்சி செய்யணும், தேடி போகணும், ஒட்ட வெரைட்டிஸ். ரைட். அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஆன்மீக தேவை இருக்குல்ல, இந்த ஆன்மீக தேவையை தேட்டத்தை யார் நமக்கு கொடுத்தது? இறைவன். அப்ப தேட்டத்தை இறைவன் தந்திருந்தால் அதுக்கு தீர்வாகிய வழிகாட்டுதல் ஆன்மீக உணவு யார் தந்திருக்க வேண்டும்? இறைவன். இப்படி யார் பதில் சொல்றா? இப்போ குமார் சொல்றாரு. அப்ப இந்த ஆன்மீக வழிகாட்டுதலை நம்ம எப்படி பெற்றுக் கொள்வது? இப்படியே கேட்டு பாருங்க, ஆச்சரியமா பல பேர் எப்படி பதில் சொல்லுவாங்க? நம்ம தேடி போகணும் பாய், தெரியுமா? கேட்டு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நம்ம தேடணும், ஏன்னா தேடணுங்கிறது இவருக்கு புரியுது, வழிகாட்டுதல் இருக்கு, நம்ம தேடணும். சில பேர்ட்ட நம்ம கேட்டிருக்கிறோம், நீங்க தேடி இருக்கீங்களா இது வரைக்கும்? என்கிட்ட யாருமே சொன்னது இல்ல பாய் தேடணும்னு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தையே சொல்றீங்க. இது வரைக்கும் என்ன மேட்டர் இருக்கு, தேடணும்னு யாருமே சொல்லவே இல்லை, அதனால தான் நம்ம தேடல இப்படி சொல்றாங்க. அப்ப பாருங்க அந்த உணர்வு அவங்களுக்கு. இதை சொன்ன அவங்க என்ன செய்வாங்க? இப்பதான் நீங்க சொல்றீங்க தேடணும்னு, கரெக்ட் தான், நான் தேடினதே கிடையாது, அதை பத்தி யோசிச்சதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு கனெக்ஷன் ஆச்சு, உண்மையில அவன் என்ன செய்வான்? யதார்த்தத்தில் அவனே தேடுவான். அதை மீறி அவன் பராமுகமா இருந்தா அவன் தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம நியாயமான கனெக்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா? யாரையும் கொண்டு போய் கம்பல்ஷன் பண்ணி படிச்சே தீரணும்னு படிக்க வச்சு புரிஞ்சே தீரணும்னு புரிய வைக்க முடியாது. நம்ம இதை காட்டலாம், ஒரு ஆர்வத்தை தூண்டி விடலாம், அதுல அவங்களுக்கு ஒரு வேகம் வந்துருச்சு, வழியை காட்டியாச்சு, அடுத்து யாரும் செய்யணும்? அவர் தேடணும், அவர் முயற்சி பண்ணணும், அவர் பொறுப்பு. சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு கடமை. இந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம தொடர்பு கம்யூனிகேஷன் பண்ணிட்டாலே இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்கும்? நியாயமான ஒரு பாதிப்பை நம்ம ஏற்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ரைட். முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும் யார் சொன்னா? அவரே சொல்லுவார். அப்படி சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம முயற்சி செய்தவங்க தேடணும் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? வழிகாட்டுதல் என்றால் என்ன? இறைவன் வந்து வழிகாட்டுதல் என்பதற்காக பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறார். முதல்ல ஆதாம், அதற்கு பிறகு என்ன, நோவா, ஏப்ரஹாம், பல இறை தூதர் வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து, அதை வந்து இறை தூதர் முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். இறுதியாக வந்த இறை தூதர் முகமது நபி. இது மட்டும் இல்லாம நமது இந்திய நாட்டிலும் பல இறை தூதர் வந்திருப்பார்கள் என்ற பொது கருத்தை குரான் சொல்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு தமிழ் மொழி பாரம்பரியமிக்க மொழி என்ற காரணத்தினால் முகமது நபி அவர்களுக்கு முன்பாக பழைய காலத்தில் தமிழ் மொழியில் கூட இறை தூதர் வந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய பொது கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. அப்ப நம்மளே கேட்கிறோம், தமிழ் மொழியில யார் இறை தூதர் உங்களுக்கு தெரியுமா தம்பி? இல்ல தெரியல. எது இறை வேதம்னு தமிழ்ல தெரியுமா? தெரியாது. வந்திருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரே இறை வேதம் இந்த குரான் தான். குரான் எடுத்து காட்டுறோம். இப்ப இந்த குரான் தான் இறை வேதம், இதுதான் பாதுகாப்பா இருக்குது. அப்ப எது இறைவன் வந்த அதே பாதுகாப்பான சூழல் இருக்குதோ அதை பின்பற்றினா இறை திருப்தி அடைவது நிச்சயமானது. அதே இது அதில் இடைச்சேர்கள் பாதிப்பு ஏற்பட்ட எதையாவது ஒரு வேதத்தை பின்பற்றினா இடைநிறுத்தி அடைவோம் கேரண்டியா? இல்ல. அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி நீங்க இந்த குரானை படிங்க அப்படின்னு சொன்னா பல பேர் என்ன செய்வாங்க? பிறகு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பாங்க. இந்த விளக்கத்தை வந்து நான் இப்ப டீட்டெயிலா சொல்லல. இறை வேதம், இறை தூதர் சம்பந்தமான விஷயங்களை நீங்க எக்ஸ்ட்ரா கத்துக்கணும். என்ன சொல்லணும், எந்த தூதத்துவம் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, வேதங்கள் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுங்கிற சில கருத்துக்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மெசேஜ் சொல்லலாம். ஆனா ரொம்ப டீட்டெயிலா சொல்ல தேவையில்லை. நீங்க சிம்பிளா சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்க. அவங்க ஏதாவது ஏத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிகப்படியான விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஓகே சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இருந்தா இன்னும் இல்லை இதையும் கேளுங்க, இல்ல இல்ல பரவாயில்ல இதையும் கேளுங்கன்னு சொன்னா அவருக்கு ஏதோ ஓகேன்னு சொன்னாலும் மறந்துடாது. அதனால அப்படி இல்லை, அவர் ஓகே உடன்பட்டார்னு சொன்னா நம்ம ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை. அவங்களா தேடி எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டா சொன்னா போதும், இல்லைன்னு சொன்னா விஷயத்த சொல்லிட்டு விட்டுட்டா சரி, கிளியரா? அப்ப இதான் வழிகாட்டுதல். இதை பின்பற்றினால் என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம் அப்படின்னு நம்ம எங்க ஒன்று கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்ப முதல்ல எங்க கொண்டு கனெக்ஷன் பண்ணோம்? கிரியேட்டர் படைப்பாளர் கொண்டு கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து எங்க கொண்டு கனெக்ஷன் பண்ணிருக்கோம்? வழிகாட்டுதல் கொண்டு கனெக்ஷன் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சுதான் நம்ம வேலை? இனிமே தம்பி நீங்க பாத்தீங்கன்னா விட்டுற வேண்டியதான். அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா என்னன்னு கேட்டு முடிச்சிடும். ரைட்டா? சரி.
உங்களை படைச்ச உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய உங்க வாழ்க்கை இருக்கணும்,
நீங்க வாழணும், அது உங்க வாழ்க்கை நோக்கமா இருக்கணும்னா ஏத்துக்கிறீங்களா? ஓகே. பேசுறது கேஷுவலா பேசுங்க, ஆனா கருத்துல என்ன செய்யக்கூடாது, வெயிட்டை குறைக்க கூடாது. அதனால ஃபார்மலா பேச உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லி பேசி அவன் பயந்து ஓடிடக்கூடாது. நமக்கு யதார்த்தமா பேசணும், ஆனா வார்த்தையினுடைய எதை குறைக்க கூடாது, கருத்து ஆழத்தையும் வெயிட்டையும் குறைச்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். பயிற்சி பயிற்சினா நீங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கணும், உங்களுக்கு யாரு பார்ட்னர்னு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறீங்க, நீங்க பிடிச்சிட்டு நீங்க வந்து அவர் கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லணும். ஒருக்கு அவர் குமார், இன்னொரு நீங்க குமார்னு மாறி மாறி சொல்லிடு, சொல்லி சொல்லி பார்த்து ஃபுல்ல ஃப்ளூவன்ட் ஆயிடணும். அப்ப நீங்க சரளமா நீங்க பேசலாம். நான் இன்னொரு ஷார்ட்கட் கடைசியில் சொன்னேன், ஒரு சீட் சீட் மாதிரி, அதை இப்ப சொல்ல மாட்டேன், லாஸ்ட்ல சொல்லுவேன். ரைட், ஓகே. நமக்கு தெரியணும் இந்த கதையை நம்ம ஏன் சொல்றோம். அப்ப நீங்க பிரியாணி கதை சொல்லலாம், பொட்டாட்டி சாரி எடுத்து கொடுத்த கதை சொல்ல என்ன சொல்லலாம், எதுக்கு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப உங்களை திருப்திப்படுத்தா உங்க இஷ்டத்துக்கு நான் செய்யணுமா இல்ல என் இஷ்டத்துக்கு செய்யணுமா, இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துறோம். படுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இறைவன் திருப்தி என்ன செய்யணும், இறைவன் இஷ்டத்தை செய்யணும். இங்கதான் பாயிண்ட். அப்ப பிரியாணி கதை ஏன் சொல்லணும் புரிஞ்சிச்சு தானே? அதனால கேள்வியை கேட்டு பதில் வாங்கணும், முக்கியம் ரொம்ப. ஒவ்வொரு நான் ஏன் திரும்ப உங்களை கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டு இருக்கேன், இல்லன்னு சொன்னா நான் இந்த பிரியாணி கதையை சொன்னா மத்தியான சாப்பிட பிரியாணி பாய் பேசிட்டு நினைச்சு போயிருக்கீங்க. மத்தியானம் நம்ம சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம், பாய் என்ன மட்டன் பிரியாணி சொன்னாரு, அப்ப நமக்கு தெரியாம மத்த பாய் மட்டன் எடுத்துருக்காங்களோ, அப்படி பிரச்சனை வந்துடும். 100 பாய் பிடிப்பாங்க, பாய் நீங்க சில பேருக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கீங்க போல தெரியுது, ஏன்டா பாய் மட்டன் பிரியாணி பத்தி பேசினாரு, நாங்க என்னமோ சிக்கன் தின்ன மாதிரி தெரியுது அப்படி. அப்படி இல்ல மேட்டர். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப உங்களை ஏன் கேள்வி கேட்கிறேன், நம்ம சொல்ற மட்டன் பிரியாணி மத்தியானம் சாப்பிட பிரியாணி இல்ல, இது உதாரணத்துக்கு சொல்ல பிரியாணி. இப்ப புரிஞ்சுதா? இப்ப இதுக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி பல நாளை பால் உடனே இருந்துச்சு இல்ல, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சும்மா ஒரு பிரியாணி கதை கதையில ஃபுல் மேட்டர் முடிஞ்சிச்சு. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணா பிரியாணி எங்க என்ன போவா, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது அதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வந்தாராம், ஒரு பிரெயின் சர்ஜன் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அப்படி சிம்பிளா சர்ஜரி பண்ணி காட்டிட்டு போயிட்டாரு. பார்த்தோன்னா இல்ல அப்ப பிரெயின் சர்ஜரி இவ்வளவு ஈஸி தானு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, பிரெயின் சர்ஜரி இப்படி ஈஸி இல்ல, ஈஸியா தெரிகிற மாதிரி செஞ்சா என்ன தெரியுமா அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்க, செஞ்சவன் எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதை ஈஸியா உங்களுக்கு சொன்னா என்ன அர்த்தம், இதுல எனக்கு நியாயமான பயிற்சி இருக்குன்னு அர்த்தம். மேட்டர் சிம்பிள் அர்த்தம் கிடையாது, தப்பா தயவு செய்து வழங்க கூடாது. நீங்க மேட்டர் உங்களுக்கும் சிம்பிள் ஆகும், எப்ப ஆகும், நீங்களும் அந்த அளவுக்கு பின்னாடி வேலை செஞ்சாதான் ஆகும். நான் இந்த பயிற்சியவே அல்லாவுடைய கிருபையில பல தரம் நடத்திட்டேன் பயிற்சியவே. இது போக நம்ம தவால் அங்கிங்க பேசுறது, இதை சொல்ல காரணம் வந்து நம்ம பலதை செஞ்சவங்க இருக்குல்ல, அப்படி பின்னாடி வேலை செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், இவ்வளவு ஃப்ளூ வந்து அந்த சிம்பிளா 4 கேள்வி கேட்க முடியும். எல்லா கேள்வியும் ஈஸியா, ஏதாவது காம்ப்ளிகேட்டட் கேள்வி நம்ம கேட்டது, ஏதாவது பயங்கரமான பெரிய தத்துவத்தையே நம்ம மனப்பாடம் பண்ண சொன்னோம், ஒண்ணுங்களே எல்லாம் சிம்பிளா, தம்பி உங்க பேர் என்ன ஊரு என்ற கேள்வி தான் இது. ஆனா இந்த கேள்வியவே நம்ம கேட்கறதுக்கு எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா, என்ன காரணம், பின்னாடி ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணி நம்ம பயிற்சி எடுத்து ட்ரைனிங் எடுத்தாதான் இந்த சிம்பிள் கேள்வி அழகா கேட்கலாம். கேட்கும் போது நம்ம இயல்பா கேட்கிற அளவுக்கு நமக்கு என்ன செஞ்சிடணும், அது மனசுலையும் பதிஞ்சிடணும், நம்ம சிம்பிளா கேட்கணும். அப்ப இந்த ரூட்டை நீங்க என்ன செய்யலாம், சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஈஸியா பேசிக்கலாம். அந்த சவருடைய பின்னணிக்கு ஏற்ப ஒருத்தர் சிம்பிளான சகோதரா இருப்பாரு, ஒரு விவசாயி இருப்பாரு, அவர் செயலுக்கு பேசுவோம். நம்ம சயின்டிஸ்டா இருந்தா அவர் செயலுக்கு பேசுவோம், கரெக்டா? அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத குறைஞ்சபட்சம் இந்த பயிற்சியில நீங்க நான் சொன்னதை திரும்பி சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு விஷயத்த நியாயமா முயற்சி பண்ணாம நீங்க இதை ரிப்பீட் பண்ண முடியாது. நான் மொத்தமா ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 10 கொஸ்டின் நீங்க கண்டினியூஸா கேட்கவே முடியாது. எப்ப எது வரைக்கும், கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வேலை செய்யணும், சீக்வன்ஸா வேலை செஞ்சு அந்த சீக்வன்ஸ் எப்படி, இந்த ஆர்டர் எப்படி, என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மைண்ட்ல ஏறிட்டுன்னு வைங்க, அது பாட்டுக்கு அப்படியே நம்ம மைண்ட்ல யதார்த்தமா இருக்கும். கிளியரா? குறைஞ்சபட்சம் அந்த கருத்து பதிவாச்சா, சரிதானே? அப்ப மேட்டர் ஈஸி கிடையாது, என்ன அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினா ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், ரெண்டாவது விஷயத்தை கொண்டு வந்து குரானோட கனெக்ஷன் பண்ணிட்டோம். அப்ப முதல்ல என்ன சீக்வன்ஸ் பண்ணோம், உன்னை படைத்த இறைவனை நீ வணங்குகிறாயா அல்லது நீ படைத்த இறைவன் வணங்குகிறாயா, அப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இங்க என்ன செய்யறோம், உனக்கு நேரான வழி என்றால் இறைவன் சொன்ன பச்சை கேட்டா வெற்றி, ஆகவே அந்த இறைவன் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கலாம். குரார் இதுவரைக்கும் ஒன்றும். இந்த செகண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் சீக்வன்ஸ் என்னன்னு சொன்னா, மறுமை சம்பந்தமா ஒரு விஷயத்தை பேச போறோம். அது என்ன மறுமை சம்பந்தமா என்ன செய்ய போறோம்னா, நம்ம சொல்றோம், தம்பி இப்போ உலகத்தை விட்டு நம்ம மறைய போறோம் அப்படிதானே, உலகத்தை விட்டு நீங்கள் மறைகின்ற பொழுது, உலகத்தை விட்டு நீங்கள் விடைபெற்று போகின்ற பொழுது, இறைவனுடைய திருப்தி உங்க மேல இருந்தா, இறைவன் உங்கள் மீது திருப்தி அடைந்த நிலைமையில நீங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா அது வெற்றியா தோல்வியா, கேள்வி என்ன பதில் சொல்லுவாங்க, வெற்றி சொல்லுவாங்க. சும்மா நம்ம யார்கிட்ட கேட்கிறோம், நம்ம குமார்கிட்ட கேட்கிற ஒரு பதில் சொல்றாரு, அடுத்து கேட்கிறோம், நீங்கள் உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது இறைவனுடைய அதிருப்தி இருந்தால் அது வெற்றியா தோல்வியா? என்ன சொல்வாரு? தோல்வி. இப்ப நம்ம யதார்த்தமா கேட்கிறோம், புரியுது, நம்ம ஒண்ணு சொல்லிக் கொடுக்கல, நம்ம சிம்பிளா கேட்கிறோம், அவர் சிம்பிளா பதில் சொல்ற, கரெக்டா? அப்ப வெற்றி தோல்வின்னு சொல்றாங்கல்ல, எதை வெற்றி நினைக்கிறீங்க, எதை தோல்வி நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. பெரும்பாலும் சில பேர் குழப்புவாங்க, ஏன்னா இதுல அவங்களுக்கு தெளிவான கோட்பாடு இல்லாதனால. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொர்க்கம் நரகம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, இப்படி சொல்லுவாங்க. நம்ம நீங்க கேட்டு பாருங்க, சரி சொர்க்கம்னா என்ன, என்ன இருக்கும் சொர்க்கத்தில், இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும், போய் கம்ஃபர்டபுளா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஃபுல்லா ஏசியா இருக்கும், அப்படி பல மாதிரி சொல்லுவாங்க, மொத்தத்தில் சந்தோஷம். சரி நரகம்னா என்ன இருக்கும், அது நெருப்பு, என்ன கோப்பர, அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கஷ்டமான இடம் நிரந்தரமான கஷ்டம், சந்தோஷமான இடம் நிரந்தரமான சந்தோஷம், ஒத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம கேட்கணும் அவர்கிட்ட, தம்பி அல்லது ஐயா சார், உங்களுக்கு இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? அவர் என்ன சொல்லுவாங்க, என்ன பாய் நம்ம எல்லாரும் சொர்க்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு, கரெக்டா? அப்ப நீங்க சொல்லி பாருங்க, சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? இப்படி கேட்டாலே சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம படைச்ச இறைவனை மட்டும் தான் வணங்கணும், இப்படியும் பதில் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தெரியுமா? இப்ப நம்ம இல்லாட்டி சொல்லிக் கொடுக்கணும், நீங்க என்ன செய்யணும், உங்களை படைச்சவரை மட்டும் தான் வணங்கணும், என்ன செய்யக்கூடாது, அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஏன்னா சொர்க்கம் யார்ட்டுன்னு வாங்க வேண்டியிருக்கு, உங்களை படைச்சவன் சொர்க்கம் வேணும்னா உங்களை படைச்சவன் சொன்னதை கேளுங்க, நீங்க அவனை மட்டும் வணங்கினீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும், வேற எங்கேயாவது வணங்கினா இறைவன் சொல்லுவாங்க, அங்கே கேளுங்க, அங்க எங்கேயுமே கேட்க முடியாது. இப்படி சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் விஷயத்தை. அப்ப உங்களை படைச்ச இறைவனை வணங்கின வெற்றி, உங்களை படைச்ச இறைவனை வணங்கவில்லை என்றால் என்ன கிடைக்காது, இறை திருப்தியோ வெற்றியோ கிடைக்காது. உங்க படைச்ச இறைவனை விட்டு வேற யாரை வணங்கினா என்ன கிடைக்காது, இறை திருப்தியோ வெற்றியோ கிடைக்காது. இந்த உள்ள மெசேஜ் சொன்னா போதும். அப்ப இறைவன் எப்படி வாழ சொன்னா, தேடி பிடிக்கணும். அதுக்கு தேடி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இறைவன் என்ன தந்திருக்காங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னை மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து உங்கள்ட்ட பேச விட்டு இது மாதிரி வாய்ப்பு இருக்குப்பா இந்த பாருங்க காட்டிக்கிட்டான். இப்ப எவ்வளவு கிருபை பாருங்க உங்க மேல இறைவன் செஞ்சிருக்கிறான், நீ பாருங்க படிச்சு பாருங்க, எங்கேயோ போக வேண்டிய ஆளு இங்க வந்து என்னை மீட் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணிருக்கிறேன், இறைவன் இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்துட்டான். அப்ப நேரான வழி என்னன்னு பாருங்க, படிங்க புரிஞ்சுக்கிறீங்க, அந்த பழியை பின்பற்றுங்க செய்தி ஒன்று. இப்ப இதுவரைக்கும் பேசுனது ஓகேயா? கரெக்ட்.